ஓம் சாந்தி. முரளி டேட் 12/4/2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, பாபாவிற்கு அனைத்து குழந்தைகளிடமும் அன்பு உள்ளது. இருப்பினும் யார் தந்தையின் ஆலோசனையை உடனடியாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களின் பால் ஈர்ப்பு ஏற்படுகிறது. குணங்கள் நிரம்பிய குழந்தைகள் அன்பை ஈர்த்து கொள்கிறார்கள். கேள்வி: பாபா எந்த ஒரு ஒப்பந்தத்தை எடுத்திருக்கின்றார்? பதில்: அனைவரையும் மலர்களாக்கி திரும்பி அழைத்து செல்வதற்கான ஒப்பந்தம் ஒரு பாபாவினுடையது ஆகும். பாபாவை போன்ற ஒப்பந்தக்காரர் உலகத்தில் வேறு யாருமே இல்லை. அவர் அனைவருக்கும் சத்கதி சேவிப்பதற்காக வருகின்றார். பாபாவால் சேவை புரியாமல் இருக்க முடியாது. ஆகவே குழந்தைகளும் கூட சேவைக்கான நிரூபணத்தை கொடுக்க வேண்டும். கேட்டும் கேட்காதவர்களாக இருக்கக்கூடாது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார், குழந்தைகளே, தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு அமருங்கள். இதனை ஒரு தந்தை தான் புரிய வைக்கின்றார். இதை எந்த மனிதனும் யாருக்கும் புரிய வைக்க முடியாது. தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். இதை 5000 வருடங்களுக்கு பின்பு பாபா வந்துதான் கற்பிக்கின்றார். இதை கூட குழந்தைகளாகிய நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள். இது புருஷோத்தம சங்கம யுகம் என்பது வேறு யாருக்கும் தெரியாது. குழந்தைகளான உங்களுக்கு இந்த நினைவு இருக்க வேண்டும். நாம் புருஷோத்தம சங்கமயுகத்தில் இருக்கின்றோம் என்ற நினைவு கூட மன்மனாபவ ஆகும். பாபா கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், ஏனென்றால் இப்போது திரும்பி செல்ல வேண்டும். 84 ஜென்மம் இப்பொழுது முடிவடைந்து விட்டது. இப்போது சத்தோபிரதானமாகி வீடு திரும்ப வேண்டும். சிலர் முற்றிலுமே நினைவு செய்வதில்லை. பாபா ஒவ்வொருவரின் முயற்சியை பற்றி நன்றாக தெரிந்துள்ளார். அதிலும் கூட குறிப்பாக இங்கே உள்ளவர்களையும் மேலும் வெளியில் இருப்பவர்களையும் கூட பாபா தெரிந்திருக்கின்றார். நான் இங்கு அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தாலும் கூட இனிமையிலும் இனிமையான சேவாதாரி குழந்தைகளாக யார் யார் உள்ளனரோ அவர்களை நினைவு செய்கின்றேன். இவர்கள் எவ்விதமான மலராக இருக்கிறார்கள், இவர்களுக்குள் என்னென்ன குணங்கள் உள்ளது என அவர்களை பார்க்கின்றேன். சிலர் அவ்வாறும் இருக்கிறார்கள், அவர்களிடம் எந்த ஒரு குணமும் இருப்பதில்லை. இப்போது அப்படிப்பட்டவர்களை பாபா பார்த்து என்ன செய்வார்? பாபாவோ தூய்மையான காந்தம் போல ஆத்மாவாக உள்ளார். ஆகவே அவசியம் கவர்ந்து இழுப்பார் அல்லவா? ஆனால் பாபா தனக்குள் அறிந்திருக்கின்றார். பாபா தனது முழு செய்தியையும் கூறுகின்றார், ஏனென்றால் குழந்தைகளும் கூட கூற வேண்டும் என்பதற்காக. பாபா கூறுகிறார், நான் உங்களை உலகிற்கு எஜமானராக ஆக்குவதற்காக வந்துள்ளேன். பிறகு யார் எந்தளவு முயற்சி செய்கிறார்களோ அந்தளவுதான் அடைவார்கள். என்ன முயற்சி செய்கின்றீர்கள் என்பது கூட தெரியப்படுத்த வேண்டும். பாபா எழுதுகின்றார், அனைவருடைய தொழிலை பற்றி எழுதி அனுப்ப வேண்டும். அதாவது அவர்களிடமே எழுதி வாங்கி அனுப்பவும். யார் புத்திசாலியான பிராமணிகள் அதாவது சகோதரிகள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரிடமும் எழுதி வாங்கி அனுப்புகிறார்கள். என்ன தொழில் செய்கிறார்கள், எவ்வளவு வருமானம் கிடைக்கின்றது. பாபா தனது அனைத்தையும் கூறுகின்றார். மேலும் சிருஷ்டியின் முதலிடை கடைசி பற்றிய ஞானத்தையும் கூறுகின்றார். அனைவருடைய நிலையை பற்றியும் தெரிந்திருக்கின்றார். விதவிதமான மலர்கள் உள்ளன அல்லவா? ஒவ்வொரு மலர்களையும் காண்பித்து பாபா கூறுகின்றார், பாருங்கள், எத்தனை முதல் தரமான மலராக உள்ளது. இப்போது இப்படிப்பட்ட நறுமணத்துடன் உள்ளது. பிறகு எப்போதும் முழுவதுமாக மலருமோ அப்போது முதல் தரமான அழகுடையதாக ஆகிவிடும். நீங்களும் கூட இந்த லக்ஷ்மி நாராயணன் போன்று தகுதி உடையவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஆகவே பாபா பார்த்து கொண்டே இருக்கின்றார். மேலும் அனைவருக்கும் சக்தி கொடுக்கிறார் என்பதும் அல்ல. யார் எவ்வாறு இருக்கிறார்களோ அவ்வாறு ஈர்ப்பு ஏற்படுகிறது. யாரிடம் எந்த குணமும் இல்லையோ அவர்கள் என்ன கவர்ந்தெழுக்க முடியும்? அப்படிப்பட்டவர்கள் அங்கே சென்று பைசாவிற்கும் பெறாத பதவியை அடைவார்கள். பாபா ஒவ்வொருவருடைய குணத்தையும் பார்க்கின்றார், மேலும் அன்பும் செலுத்துகின்றார். அன்பினால் கண்களும் ஈரமாகி விடுகிறது. இந்த சேவாதாரி எவ்வளவு சேவை செய்கின்றார்? இன்னாருக்கு சேவை இல்லாமல் ஓய்வு ஏற்படுவதில்லை. சிலருக்கோ சேவை செய்யவே தெரிவதில்லை, யோகத்தில் அமர்வதும் இல்லை, ஞானத்தின் தாரணையும் இருப்பதில்லை. பாபா புரிந்து கொள்கின்றார், இவர் என்ன பதவி அடைவார்? யாரும் மறைந்திருக்க முடியாது. குழந்தைகள் யார் புத்திசாலியாக நல்ல குழந்தையாக உள்ளார்களோ, சென்டரை கவனித்துக் கொள்கின்றார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருடைய கணக்கையும் அனுப்ப வேண்டும். அப்போது பாபா புரிந்து கொள்வார் இவர்கள் எந்த அளவு முயற்சியாளர்களாக இருக்கிறார்கள். பாபா ஞானத்தின் கடலாக உள்ளார், குழந்தைகளுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். யார் எந்த அளவிற்கு ஞானத்தை எடுத்துக் கொள்கிறார்கள், குணவானாக ஆகிறார்கள், அது உடனடியாக தெரிந்துவிடுகிறது. பாபாவின் அன்பு அனைவர் மீதும் உள்ளது. இதன்படி ஒரு பாடல் கூட உண்டு, உங்களுக்கு முட்கள் மீதும் அன்பு உள்ளது, மலர்களின் மீதும் அன்பு உள்ளது. வரிசைப்படி என்பது இருக்கவே இருக்கிறது. ஆகவே பாபாவிடம் எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும்? பாபா என்ன கூறுகிறாரோ அதை உடனடியாக செய்து காட்ட வேண்டும். அப்போது இன்னாருக்கு பாபாவிடம் எவ்வளவு அன்பு உள்ளது என்று பாபாவும் தெரிந்து கொள்வார். அவர்களுடைய கவர்ச்சி ஏற்படும். பாபாவிடம் முற்றிலும் சரணடைந்து விடுவது போன்ற ஈர்ப்பு உள்ளது. ஆனால் எதுவரை துரு நீங்கவில்லையோ அதுவரை கவர்ந்தெழுக்கவும் முடியாது. ஒவ்வொருவரையும் பார்க்கின்றேன். பாபாவிற்கு சேவாதாரியான குழந்தைகள் இருக்க வேண்டும். பாபா சேவைக்காகத்தான் வருகின்றார். தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்குகின்றார். இதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். உலகத்தினர் அறிந்திருக்கவில்லை. ஏனென்றால் இப்போது நீங்கள் மிகவும் குறைவானவர்களாகவே இருக்கிறீர்கள். எதுவரை யோகம் இல்லையோ அதுவரை ஈர்ப்பு என்பது இருக்காது. அவர்கள் முயற்சியும் கூட மிக குறைவாகவே செய்கின்றார்கள். ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்கொள்கின்றார்கள். இது உலகிய சத்சங்கம் போன்று அல்ல. என்ன கேட்கிறார்களோ சத்தியம் சத்தியம் என்கின்றனர் அங்கே. அனைத்து சாஸ்திரங்களின் மணிமகுடம் என்பது ஒரு கீதையாகும். கீதையில்தான் ராஜயோகம் உள்ளது. முழு உலகத்திற்கும் எஜமானன் ஒரு பாபா மட்டுமே. குழந்தைகளுக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றேன், கீதையினால் பிரபாவம் ஏற்படும். ஆனால் அவ்வளவு சக்தியும் கூடவே இருக்க வேண்டும் அல்லவா? யோக பலத்தின் கூர்மை நன்றாக இருக்க வேண்டும். அதில் மிகவும் பலவீனமாக உள்ளனர். இப்போது குறைவாகவே நேரம் உள்ளது. கூறுகிறார்கள், என் மீது அன்பு செலுத்தினால் நானும் கூட அன்பு செலுத்துவேன். இதுதான் ஆத்மாவின் அன்பாகும். ஒரு பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். இந்த அன்பினால்தான் விக்ரமம் விநாசமாகும். சிலர் முற்றிலும் நினைவு செய்வதில்லை. பாபா புரிய வைக்கிறார், இங்கு பக்தியின் விஷயம் இருப்பதில்லை. இவர் பாபாவினுடைய ரதமாகும். இவர் மூலமாக ஷிவ பாபா கற்பிக்கின்றார். ஷிவ பாபா என்னுடைய பாதங்களை கழுவி அந்த தண்ணீரை குடியுங்கள் என்றெல்லாம் கூறுவதில்லை. பாபா கைப்பிடிக்க கூட அனுமதிப்பதில்லை. இது படிப்பு. கையை பிடிப்பதால் என்ன ஆக போகிறது? பாபாவே அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவராக உள்ளார். கோடியில் வெகு சிலர்தான் இந்த விஷயத்தை புரிந்து கொள்கிறார்கள். யார் கல்பத்திற்கு முன்பு இருந்தார்களோ அவர்களே புரிந்து கொள்வார்கள். கள்ளம் கபடமற்ற பாபா வந்து கள்ளம் இல்லாத கபடம் இல்லாத தாய்மார்களுக்கு ஞானத்தை கொடுத்து எழுப்புகின்றார். பாபா முற்றிலுமாக முக்தி ஜீவன் முக்தியில் கொண்டு வந்து சேர்த்து விடுகின்றார். பாபா இவ்வளவுதான் கூறுகிறார், விகாரங்களை விட்டுவிடுங்கள், இதன் மீதுதான் கொடுமைகள் ஏற்படுகின்றன. பாபா புரிய வைக்கின்றார், தன்னைத்தான் பாருங்கள், எனக்குள் என்னென்ன அவகுணம் உள்ளது? வியாபாரிகள் தினமும் தமது கணக்கு வழக்கு லாப நஷ்டத்தை பார்க்கின்றார்கள், நீங்கள் கூட கணக்கு வையுங்கள். மிக அன்பான பாபா, யார் நம்மை உலகத்திற்கு எஜமானன் ஆக்குகிறாரோ அவரை எவ்வளவு நேரம் நினைவு செய்தேன்? பாருங்கள், குறைவாக நினைவு செய்தீர்கள் எனில் தானாகவே வெட்கம் வரும். அதாவது இப்படிப்பட்ட தந்தையை நான் நினைவு செய்யவே இல்லையே என்று. நம்முடைய தந்தை முற்றிலும் அனைவரிலும் அதிசயமானவராக உள்ளார். சொர்க்கம்தான் முழு உலகத்திலுமே அனைவற்றிலும் அதிசயமானது. அவர்கள் சொர்க்கத்தை லட்சக்கணக்கான வருடம் என்று கூறிவிட்டனர். மேலும் நீங்கள் 5000 வருடம் என்கிறீர்கள். எவ்வளவு இரவு பகலுக்கான வேறுபாடாக உள்ளது! யார் மிகவும் பழைய பக்தர்களாக உள்ளனரோ அவர்களிடம் பாபா அர்ப்பணமாகி விடுகின்றார். நிறைய பக்தி செய்திருக்கிறார்கள் அல்லவா? இந்த பாபா பிரம்மா இந்த பிறவியில் கூட கீதையை படித்திருந்தார். மேலும் நாராயணரின் சித்திரத்தையும் கூட வைத்திருந்தார். லக்ஷ்மியை அடிமை தனத்திலிருந்து முக்தி செய்து விட்டதால் எவ்வளவு குஷி உள்ளது! எப்படி நாம் இந்த ஷரீரத்தை விட்டுவிட்டு சத்யுகத்தில் சென்று வேறு ஒன்றை எடுத்துக்கொள்வோம்? பாபாவிற்கு கூட மகிழ்ச்சியாக உள்ளது. நாம் சென்று அழகான இளவரசனாக ஆவோம். முயற்சியும் கூட செய்வித்துக் கொண்டே இருக்கிறார். எளிதாக எப்படி ஆக முடியும்? நீங்கள் கூட நல்ல விதமாக பாபாவை நினைவு செய்தீர்கள் எனில் சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெறுவீர்கள். சிலர் படிப்பதும் இல்லை, தெய்வீக குணத்தை தாரணை செய்வதும் இல்லை, கணக்கு வழக்கும் வைப்பது இல்லை. யார் உயர்வாக ஆகக்கூடியவர்களாக இருப்பார்களோ அவர்களே கணக்கு வழக்கை எப்பொழுதும் வைப்பார்கள், இல்லையெனில் வெறும் பகட்டு செய்வார்கள். 15-20 நாட்களுக்கு பின்பு எழுதுவதை விட்டுவிடுகிறார்கள். இங்கே பரீட்சைகள் அனைத்தும் ரகசியமானது. ஒவ்வொருவருடைய தகுதியையும் பாபா தெரிந்திருக்கிறார். பாபா சொல்வதை உடனடியாக கேட்டு ஏற்றுக்கொண்டால் கட்டளைக்கு கீழ்படிந்தவர்கள், நம்பகமானவர்கள் என சொல்லப்படும். பாபா கூறுகின்றார், இப்போது குழந்தைகள் நிறைய காரியம் செய்ய வேண்டும். எத்தனை நல்ல நல்ல குழந்தைகள் கூட கைவிட்டு சென்று விடுகிறார்கள். ஷிவ் பாபா ஒரு பொழுதும் யாருக்கும் விவாகரத்து கொடுப்பதோ கைவிட்டு விடுவதோ இல்லை. இவர் நாடகத்தின் அனுசாரமாக மிக பெரிய ஒப்பந்தம் செய்வதற்காக வந்துள்ளார். நான் பெரிய ஒப்பந்தக்காரன், அனைவரையும் மலர்கள் போல ஆக்கி வீட்டிற்கு திரும்ப அழைத்து சென்று விடுவேன். குழந்தைகளாகிய தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய ஒப்பந்தக்காரர் ஒரே ஒருவர் மட்டும்தான் என்று நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். அவர் உங்களுக்கு எதிரில் அமர்ந்திருக்கின்றார். சிலருக்கு எவ்வளவு நிச்சயம் உள்ளது, சிலருக்கு முற்றிலும் இருப்பதில்லை. இன்று இங்கு இருக்கிறார்கள், நாளை சென்று விடுகிறார்கள். நடத்தை அவ்வாறாக உள்ளது. நாம் பாபாவிடம் இருந்து கொண்டு பாபாவினுடையவராக ஆகிவிட்டு என்ன செய்கின்றேன் என உள்ளுக்குள் உறுத்தல் ஏற்படும். சேவை எதுவும் செய்யவில்லை எனில் என்ன கிடைக்கும்? ரொட்டி தயாரிப்பது, காய்கறி சமைப்பது, இவையெல்லாம் முன்பும் கூட செய்து கொண்டுதான் இருந்தீர்கள். புதிய விஷயம் என்ன செய்தீர்கள்? இவ்வளவு பேருக்கு வழி காட்டினேன் என்று சேவையின் ரிசல்ட்டை கொடுக்க வேண்டும். இந்த நாடகம் மிகவும் அதிசயமானதாக உருவாக்கப்பட்டுள்ளது. என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அதை நீங்கள் நடைமுறையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சாஸ்திரங்களில் கிருஷ்ணரின் சரித்திரத்தை எழுதிவிட்டனர். ஆனால் சரித்திரம் ஒரு பாபாவினுடையது ஆகும். அவர் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றார். இவரை போன்ற சரித்திரம் வேறு யாருக்கும் இருக்க முடியாது. சரித்திரம் கூட அனைவருக்கும் நன்றாக இருக்க வேண்டும். மற்றபடி கோபியர்களை துரத்தினார், இதை செய்தார் என்பதெல்லாம் சரித்திரம் இல்லை. அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவர் ஒரு பாபா மட்டுமே. அவர் கல்பம் கல்பமாக வந்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார். லட்சக்கணக்கான வருடங்கள் என்ற விஷயம் எல்லாம் இல்லை. ஆகவே குழந்தைகள் மோசமான பழக்கத்தை விட்டுவிட வேண்டும். இல்லையென்றால் என்ன பதவி கிடைக்கும்? பிரியதர்ஷன் கூட பிரியதர்ஷனையை தேர்ந்தெடுப்பார் அல்லவா? யார் சேவை செய்வார்களோ அவர்களே இவரின் பிரியதர்ஷனிகளாக இருப்பார்கள். யார் சேவை செய்வதில்லையோ அவர்கள் எதற்கு? இந்த விஷயங்கள் மிகவும் புரிந்து கொள்ள வேண்டியவைகள். பாபா புரிய வைக்கின்றார், நீங்கள் மகான் பாக்கியசாலியாக உள்ளீர்கள். உங்களை போன்ற பாக்கியசாலி வேறு யாரும் இல்லை. நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். ஆனால் பிராப்தியை உயர்வாக ஆக்க வேண்டும். கல்பம் கல்பத்திற்கான விஷயமாகும். பதவி குறைவானதாக ஆகிவிடுகிறது. என்ன கிடைக்குமோ அதுவே நன்று என்று மகிழ்ச்சி அடைந்து விட வேண்டாம். புருஷார்த்தம் மிகவும் நன்றாக செய்ய வேண்டும். சேவையின் நிரூபணம் வேண்டும். எத்தனை பேரை தனக்கு சமமாக ஆக்கினேன்? உங்களுடைய பிரஜை எங்கு உள்ளார்? தந்தை டீச்சர் அனைவரையும் முயற்சி செய்ய வைக்கின்றார்கள். ஆனால் மற்றவர்களுடைய அதிர்ஷ்டத்திலும் இருக்க வேண்டும் அல்லவா? பாபா தனது சாந்தி தாமத்தை விட்டுவிட்டு தூய்மையற்ற உலகத்திற்கு மேலும் தூய்மையற்ற சரீரத்தில் வருகின்றார். இதுதான் அனைத்திலும் பெரிய ஆசீர்வாதமாகும். இல்லையென்றால் உங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை யார் சொல்வார்கள்? சத்யுகத்தில் ராமராஜ்யம் மற்றும் கலியுகத்தில் ராவணராஜ்யமும் உள்ளது என்று இது கூட யாருடைய புத்தியிலும் அமருவதில்லை. ராமராஜ்யத்தில் ஒரே ஒரு ராஜ்யம்தான் இருந்தது. ராவணராஜ்யத்தில் அநேக ராஜ்யம் உள்ளது. ஆகவேதான் கேட்கிறீர்கள், நீங்கள் நரகவாசியா அல்லது சொர்க்கவாசியாக இருக்கிறீர்களா? ஆனால் நாம் எங்கே உள்ளோம் என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை. இதுதான் முட்களின் காடு, அது மலர்களின் தோட்டம். ஆகவே இப்போது மம்மா பாபாவையும் மேலும் முன்னோடியான குழந்தைகளையும் பின்பற்றுங்கள். அப்போதுதான் உயர்வாக ஆவீர்கள். பாபா நிறைய புரிய வைக்கிறார். ஆனால் யார் புரிந்து கொள்ளக்கூடியவர்களோ அவர்களே புரிந்து கொள்வார்கள். சிலர் கேட்டு நன்றாக ஞான சிந்தனை செய்கின்றார்கள். சிலரோ கேட்டும் கேட்காதவர்களாகி விடுகிறார்கள். ஷியோ பாபா நினைவு உள்ளதா என்று ஆங்காங்கே எழுதப்பட்டுள்ளது. அப்போது ஆஸ்தியும் கூட அவசியம் நினைவிற்கு வரும். தெய்வீக குணம் இருக்குமானால் தேவதையாக ஆவீர்கள். ஒருவேளை கோபம் ஏற்பட்டால் அசுர அவகுணம் இருக்குமானால் உயர்ந்த பதவியை பெற முடியாது. அங்கே பூதம் எதுவும் இருப்பதில்லை. ராவணனே இருப்பதில்லை என்றால் ராவணனின் உருவச் சின்னம் எங்கிருந்து வரும்? தேக அபிமானம், காமம், கோபம் இதுதான் பெரிய பூதமாகும். இதனை வெளியேற்றுவதற்கான ஒரே ஒரு வழி பாபாவை நினைவு செய்வது. பாபாவின் நினைவினால்தான் அனைத்து பூதங்களும் ஓடிப்போய்விடும். நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். இரவு வகுப்பு. பிறரை தனக்கு சமமாக ஆக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும் என நிறைய குழந்தைகளின் உள்ளத்தில் தோன்றுகிறது. தன்னுடைய பிரஜையை உருவாக்க வேண்டும். எவ்வாறு நம்முடைய மற்ற சகோதரர் சேவை செய்கின்றாரோ அதுபோல நானும் செய்ய வேண்டும். தாய்மார்கள் அதிகம் உள்ளனர். கலசம் கூட தாய்மார்களிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. மற்றபடி இது இல்லற மார்க்கம், இருவரும் வேண்டும் அல்லவா? பாபா கேட்கின்றார், எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்கள்? சரியான பதில் தருகிறார்களா என பார்க்கின்றார். 5 பேர் தன்னுடையவர்கள், ஒருவர் மட்டுமே சிவபாபா. சிலர் சொன்ன பின்புதான் கூறுகின்றார்கள், சிலர் உண்மையாகவே ஆக்கிக் கொள்கிறார்கள். யார் வாரிசு ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் வெற்றி மாலையில் வந்து விடுவார்கள். யார் உண்மையாகவே வாரிசாக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் தானும் கூட வாரிசாக ஆகின்றார்கள். உண்மையான உள்ளத்திற்கு முன்பு எஜமானன் முழு திருப்தி ஆகிவிடுகின்றார். மற்றபடி அனைவரும் பெயரளவிற்குத்தான் கூறுகிறார்கள். இந்த சமயம் பரலோகீக தந்தைதான் அனைவருக்கும் ஆஸ்தியை கொடுக்கின்றார். ஆகவே யாரிடமிருந்து 21 பிறவிக்கான ஆஸ்தி கிடைக்கின்றதோ அவரை நினைவு செய்ய வேண்டும். புத்தியில் ஞானம் உள்ளது, இவை அனைத்தும் இருக்கப் போவதில்லை. பாபா ஒவ்வொருவருடைய நிலையையும் பார்க்கின்றார். உண்மையிலும் உண்மையான வாரிசை உருவாக்கி இருக்கிறார்களா, அல்லது உருவாக்குவதற்கான எண்ணத்தை நினைக்கிறார்களா? வாரிசு ஆக்குவதின் அர்த்தத்தை புரிந்து கொள்கிறார்களாம். நிறைய பேருக்கு புரிந்திருந்த போதிலும் கூட உருவாக்க முடிவதில்லை. ஏனென்றால் மாயாவிற்கு வசமாகி இருக்கிறார்கள். இந்த சமயம் ஒன்று ஈஸ்வரனுக்கு வசமாகி இருக்கிறார்கள், அல்லது மாயாவிற்கு வசமாகி இருக்கிறார்கள். ஈஸ்வரனுக்கு யார் வசமாகி இருக்கிறார்களோ அவர்கள் வாரிசாக ஆகிவிடுவார்கள். மாலை 8 எண்ணிக்கையுடையதும் உள்ளது, 108 எண்ணிக்கையும் உள்ளது. 8 இருப்பவர்கள் அவசியம் அதிசயம் செய்பவர்களாக இருப்பார்கள். உண்மையாகவே வாரிசுகளாக ஆக்கிய பின்பே விடுவார்கள். வாரிசுகளை உருவாக்கிய போதும் கூட ஆஸ்தியை எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். இவ்வாறு உயர்ந்த ஆஸ்தியை உருவாக்குபவர்களும் கூட உயர்ந்த கர்மத்தை செய்பவர்களாகவே இருப்பார்கள். எந்த விகர்மமும் ஏற்படாது. என்னவெல்லாம் விகாரம் உள்ளதோ அவை அனைத்தும் விகர்மம் அல்லவா? பாபாவை விட்டுவிட்டு மற்ற யாரையும் நினைவு செய்வது கூட விகர்மம்தான். பாபா என்றாலே பாபாதான். பாபா வாயினால் கூறுகிறார், என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள். கட்டளை கிடைத்துள்ளது தானே, ஆகையால் முற்றிலும் நினைவு செய்ய வேண்டும். இதில்தான் அதிக முயற்சி உள்ளது. ஒரு பாபாவை நினைவு செய்தால் மாயா அந்த அளவிற்கு துன்பம் கொடுக்காது. மற்றபடி மாயாவும் கூட மிகவும் ஆற்றல் வாய்ந்ததாக உள்ளது. மாயா மிகவும் விகர்மத்தை செய்விக்கின்றது என்பது அறிவிற்கு எட்டுகிறது. பெரிய பெரிய மகாரத்திகளையும் கூட கீழே விழ வைத்து விடுகிறது. கீதா பாடசாலை மேலும் மியூசியம் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும். முழு உலகத்திலும் உள்ள மனிதர்கள் பாபாவையும் ஏற்றுக்கொள்வார்கள், பிரம்மாவையும் ஏற்றுக்கொள்வார்கள். பிரம்மாவைதான் பிரஜாபிதா என்று அழைக்கப்படுகிறது. ஆத்மாக்கள் பிரஜை என சொல்லப்படுவதில்லை. மனித சிருஷ்டியை படைப்பது யார்? பிரஜாபிதா பிரம்மாவின் பெயர் சொல்லப்படுகிறது. அனாதியாக உள்ளனர், இவரையும் கூட அனாதி என சொல்லப்படுகிறது. இருவரின் பெயரும் உயர்வாக சொல்லப்படுகிறது. அவர் ஆன்மீக தந்தை, இவர் பிரஜாபிதா பிரம்மா. இருவரும் வந்து உங்களுக்கு கற்பிக்கிறார்கள். எவ்வளவு உயர்வானதாக ஆகிவிட்டது! குழந்தைகளுக்கு எவ்வளவு போதை ஏற வேண்டும், எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். ஆனால் மாயை குஷி மற்றும் போதையில் இருக்க விடுவது இல்லை. இவ்வாறு மாணவர்கள் ஒருவேளை விசார சாகர் மந்தனம் செய்து கொண்டே இருந்தால் சேவையும் கூட செய்ய முடியும், மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும். ஆனால் இப்பொழுது நேரம் உள்ளது. எப்பொழுது கர்மாதீத நிலை ஏற்படுமோ அப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நல்லது, ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் நைட். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, தினமும் இரவில் கணக்கு வழக்கை பார்க்க வேண்டும். மிக இனிமையான பாபாவை முழு நாளிலும் எவ்வளவு நினைவு செய்தேன்? தன்னுடைய பகட்டிற்காக கணக்கு வழக்கு வைக்க வேண்டாம். குப்தமான முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது, பாபா என்ன கூறுகின்றார் அதன் மீது ஞான சிந்தனை செய்ய வேண்டும். சேவையின் கைமாறு தர வேண்டும். கேட்டும் கேட்காதவர்களாக இருக்க வேண்டாம். உள்ளுக்குள் ஏதாவது அசுர அவகுணம் இருக்கிறது என்றால் அவற்றை சோதனை செய்து வெளியேற்றிவிட வேண்டும். வரதானம் வைராகிய விருத்தியின் மூலம் இந்த சாரமற்ற உலகில் பற்றற்றவர் ஆகக்கூடிய உண்மையான ராஜரிஷி ஆகுங்கள். விளக்கம்: ராஜரிஷி என்றாலே ராஜ்யம் இருந்தாலும் கூட எல்லையற்ற வைராகியம். தேகம் மற்றும் தேகத்தின் பழைய உலகில் துளி அளவும் பற்றுதல் இருக்கக்கூடாது. ஏனெனில் இந்த பழைய உலகம் சாரமற்றது. இதில் எந்த சாரமும் கிடையாது என்பதை அறிவீர்கள். சாரமற்ற உலகில் பிராமணர்களின் சிரேஷ்ட உலகம் கிடைத்துவிட்டது. ஆகையால் இந்த உலகில் எல்லையற்ற வைராகியம், அதாவது எந்த பற்றுதலும் இருக்கக்கூடாது. எந்த பற்றுதல் அல்லது அடிமைத்தனம் இல்லை எனும் போதுதான் ராஜரிஷி அல்லது தபஸ்வி என்று கூற முடியும். ஸ்லோகன்: யுக்தி யுக்த் வார்த்தை என்றால் அதில் இனிமை மற்றும் சுப பாவனை நிறைந்திருக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.